கிறிஸ்தேசுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மீதான இந்த மாலை பொழுதுல சகோதரருடைய வீட்டில் நாம் கூடி வரவும், அதன் மூலம் சகோதர ஐக்கியத்தில் நாம் இருக்கவும் தேவன் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தந்திருக்கிறார். தொடர்ந்து கிருபையாக நம்முடைய கரங்களில் கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காட்டேஜ் மீட்டிங் வாய்ப்பை தேவன் மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிக்கணும். அதில் நம்மளும் கூட பங்கு பெற்று அந்த சகோதர ஐக்கியத்தினுடைய பலன் நாம புரிந்து கொள்ளணும். சோ இப்பொழுது நாம ஒரு சின்ன ஒரு வசனம் மாற்றம் நாம தியானிக்க போகிறோம். சோ நேற்றைய தினம் சகோதரர் மத்தியில நம்முடைய அருமை ரட்சகர் கர்த்தர் இயேசுவினுடைய உயிர் தழுதல் பற்றி சில ஆலோசனைகள் நமக்கு கொடுத்தாங்க. சோ அவருடைய உயிர் தழுதல், அந்த உயிர் தழுதலின் மூலம் இன்னைக்கு பாத அங்கங்களா இருக்கக்கூடிய நமக்கு சில அருமையான பிரயோஜனப்படக்கூடிய பலப்படுத்தக்கூடிய சில ஆலோசனைகள் சகோதரன் நமக்கு அங்க தந்தார். சோ கர்த்தர் இயேசுவினுடைய உயிர் தழுதல நம்ம மெடிடேட் பண்ணி அதுல இருந்து நமக்கான சில ஆலோசனைகளை நாம பெற்று நாம ஒரு பலன் அடைந்தோம் நேற்று. சோ இன்னைக்கும் கூட நாம ரிசரக்ஷன் பற்றியே மெடிடேட் பண்றோம், உயிர் தழுதல் பற்றியே நம்ம தியானிக்கலாம். ஆனா அத ஆவிக்குரிய வகையில இல்லாம அப்படின்னா ஆவிக்குரிய ஆலோசனைகளின் பார்வையில் அதை நாம பார்க்காம உயிர் தழுதல் என்ற உபதேசத்தை நாம இன்னைக்கு கொஞ்சம் தியானிக்கலாம். ஏன்னா பஸ்காவுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு சில நாட்களும் கூட நமக்கு எப்படி பஸ்காவுக்கு முன்னாடி பாஸ் ஓவர் மெடிடேஷன் இருக்குதோ, பஸ்கா முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசரக்ஷன் மெடிடேஷன் இருக்கணும். நம்ம அருமை ரட்சகருடைய உயிர் தழுதல் பற்றி, உயிர் தழுதல் சம்பந்தமான மற்ற விஷயங்களை நாம தியானிக்கிறது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். சோ அந்த வகையில் இன்னைக்கு நாம தியானிக்கிறதுக்காக எடுத்திருக்கிற வசனம், நம்ம ரொம்ப அறிஞ்சிருக்கிற வசனம், அந்த வசனம் யோவான் 5:28-29.
இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குடிகள் உள்ள அனைவரும் பலன் பெறும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனைகளாகவும் தீமை செய்தவர்கள்
சரி, இந்த வசனம் சகோதர சகோதரிகளே, சில வருடங்களா இந்த ட்ரூத்ல நாம இருக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா நல்லா தெரியும், இது ரொம்ப பரிச்சயமான வசனம். சோ உயிர் தழுதல் என்று சொல்லிட்டோம்னா அந்த உயிர் தழுதல் தலைப்பு பார்க்கும் போது இந்த வசனம் நம்ம டச் பண்ணாம போக முடியாது. சோ இந்த வசனங்கள் நாம் அநேக முறையை பார்த்திருக்கிறோம். சோ இந்த வசனத்துல சில விஷயங்கள் நமக்கு நல்லாவே பரிச்சயமான விஷயம், ஆனா அதுல ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். சரி, இப்ப நமக்கு பரிச்சயமான விஷயங்கள் பார்க்கலாம். முதல்ல இந்த வசனம் கர்த்தர் இயேசு பேசுறாங்க, பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இதை குறித்து நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம், ஏன்னா பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். சோ கர்த்தர் இயேசு எந்த காலம் பற்றி இந்த வசனத்துல பேசுறார்? உயிர் தழுதலின் காலம் பற்றி அங்க பேசுறார், உயிர் தழுதல் பற்றி அங்க பேசுற. பேசிட்டு அந்த உயிர் தழுதலை பற்றி பர்டிகுலரா வரும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது எப்பொழுது அவருடைய சத்தம் துணிக்கும் பொழுது என்னன்னா, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவாங்க. ரொம்ப ஷார்ட்டா கத்திரேசு சொல்லும் பொழுது, உயிர் தழுதலுக்கான சமயம் தேவ திட்டத்துல வரும். அப்ப கல்லறையில இருக்கிறவங்களுக்கு, கல்லறையில இருக்கிறவங்க அவருடைய சத்தத்தை கேட்பாங்க. கேட்கும் போது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும் படிக்கு எழுந்திருப்பாங்க, தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும் படிக்கு எழுந்திருப்பாங்க. சோ இந்த வசனத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கணும் இல்லீங்களா? சோ என்ன கரெக்ஷன் அது? அந்த ஆக்கினைங்கிற வார்த்தை தவறான மொழி பெயர்ப்பு. சோ அங்க வர வேண்டிய நியாயமான வார்த்தை என்னது? நியாய தீர்ப்பு. அதாவது நன்மையை செய்தவர்கள் ஜீவனை அடையும் படி எழுந்திருப்பாங்க, தீமை செய்தவர்கள் ஆக்கினை அல்ல மாறாக என்ன, நியாய தீர்ப்பு அடையும் படிக்கு எழுந்திருப்பார்கள். சோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த ரெண்டு வசனத்துல. இப்ப நான் உங்ககிட்ட வைக்கிற ஒரு கேள்வி, அந்த கேள்வியை மையமா வச்சு நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இந்த பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த கேள்வி என்னன்னா, நன்மை செய்து ஜீவனை அடையும் படிக்கு எழுந்திருக்கிறவர்கள் யார், தீமை செய்து நியாய தீர்ப்பு அடையும் படிக்கு எழுந்திருக்கிறவர்கள் யார், நன்மை செய்தவங்க யார், தீமை செய்தவங்க யார்? சோ நம்ம கேட்டு எடுக்கிறோம், கண்டிப்பா படிச்சிருப்போம், கண்டிப்பா நமக்கு தெரியும் இந்த பாயிண்ட். அந்த பதில் நீங்க சொன்னீங்கன்னா தெரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். இல்லாட்டி கூட இன்னும் ரொம்ப நல்லதுதான், ஏன்னா சப்ஜெக்ட் கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும். ஆனா தெரிஞ்சிருந்தாலும் கூட அது எப்படி நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பாங்க அது பார்க்க வேண்டிய பாயிண்ட். சோ இப்ப நான் உங்ககிட்ட க்வெஸ்சன் போட்டுடுறேன், நீங்க பதில் சொல்லலாம். நன்மை செய்தவர்கள் யாரு, தீமை செய்தவங்க யார்? ஆனா வசனம் கிளியர், நன்மை செய்தவர்கள் எதுக்கு எழுந்திருப்பாங்க? ஜீவன் அடையும் படிக்கு எழுந்திருப்பாங்க. தீமை செய்தவர்கள் ஆக்கினை இல்ல, நியாய தீர்வு. சோ நன்மையை செய்த வகுப்பார் யார், தீமையை செய்த வகுப்பார் யார்? ஓபன் க்வெஸ்சன். அப்பதான் கொஞ்சம் நல்லா போகும் சப்ஜெக்ட் டிஸ்கஷனுக்கு. என்ன ஃபீல் பண்றீங்க? நன்மை செய்தவர்கள் யாரா இருக்கலாம், தீமை செய்தவர்கள் யாரா இருக்கலாம்? சிஸ்டர் சொன்னாங்க நன்மை செய்தவர்கள் யார், சபை. அப்ப தீமை செய்தவங்க உலகச்சனம். வேற பதில், நன்மை செய்தவர்கள் சபை, தீமை செய்தவர்கள் அதுவும் சபைக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. இது ரொம்ப ஓவரா திங்க் பண்ணிட்டீங்க. நன்மை செய்தவங்க சபை. சோ பொதுவா நன்மை செய்தவர்கள் சொல்லும் பொழுது சபை அங்க வருது, கரெக்ட். சரி, இப்ப மறுபடியும் கேள்வி, வேற யாராவது நன்மை செஞ்சவங்க? நூறு பிதாக்கள், அதுவும் கரெக்ட். இன்னொரு கேள்வி, வேற யாராவது நன்மை செய்தவங்க யார் உலக சின்னத்துல நன்மை செஞ்சவங்க? பாருங்க, சோ பதில் எவ்வளவு வேரி ஆகுது, எவ்வளவு வித்தியாசம் ஆகுது பாருங்க. பட் வசனம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். உயிர்த்தெழுதல் பத்தி பேசும்போது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும் படிக்கு எழுந்திருப்பாங்க, தீமை செய்தவர்கள் நியாய தீர்ப்பு அடையும் படிக்கு எழுந்திருப்பாங்க. உயிர்த்தெழுதல் குறிச்ச வசனத்தான் ரொம்ப பரிச்சயமான வசனத்தான், நிறைய முறை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் அந்த 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 கருப்பொருளை நம்ம டச் பண்ண முயற்சிக்கும் பொழுது நாம் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அங்க இருக்கு. சோ அந்த புரிந்து கொள்ள வேண்டிய அந்த ஒரு விஷயம் தான் இப்ப நாம தியானிக்க போறோம். சோ யார் உண்மையிலேயே நன்மை செஞ்சவங்க, அவங்க ஜீவனை அடையும் படி எழுந்திருக்கிறாங்க. யார் உண்மையிலேயே தீமை செய்தவங்க, அவங்க நியாய தீர்ப்பு அடையும் படிக்கு எழுந்திருக்கிறாங்க. சோ யார் நன்மை செய்தவர்கள், யார் தீமை செய்தவர்கள் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அவர்கள் அடைகிற உயிர்த்தெழுதல் வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். நன்மை செய்தவர்கள் எந்த மாதிரி உயிர்த்தெழுதலுக்கு வராங்க, ஜீவனை அடையும் படிக்கு உயிர்த்தெழுறாங்க. தீமை செய்தவர்கள் நியாய தீர்ப்பு அடையும் படிக்கு உயிர்த்தெழுறாங்க. அப்போ உயிர்த்தெழுதல்ல அங்க பாருங்க ரெண்டு வித்தியாசம் அங்க வரும். சோ நன்மை செய்தவர்கள் யார் அப்படின்னா அவர்கள் உயிர்த்தெழுந்து வரும் போது என்ன இருக்கும் அவங்ககிட்ட, அதான் கேள்வி. உயிர்த்தெழுந்து வரும்போது என்ன இருக்கு வசனத்தின்படி? கரெக்ட், அதுதான் பாயிண்ட். நன்மை செய்தவர்கள் யார்னா உயிர்த்தெழுந்து வரும் போது அவங்ககிட்ட என்ன இருக்கும், ஜீவன் இருக்கும். ஜீவன் பாருங்க, இப்ப இன்னும் கூட ஆழமா போனோம். சப்போ என்னது இது, நன்மை செய்தவர்கள் யார் கண்டுபிடிக்கணும்னா அந்த உயிர்த்தெழுதல் பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல் சொல்லப்படுதுன்னா அந்த உயிர்த்தெழுதல் வந்தவுடனே என்ன இருக்கும் அவங்களுக்கு, ஜீவன் இருக்கும் இல்லீங்களா. சோ அது என்னது ஜீவன், இப்ப ஜீவனுக்கு எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கணும். ஜீவன் உயிர்த்தெழுந்து வரும்போதே ஜீவன் இருக்கும்னா அந்த ஜீவனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பாருங்க. ஜீவனை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதனுடைய நேர் எதிர்பதத்தை புரிஞ்சுக்கொண்டோம்னா நமக்கு சுலபம். ஜீவனுக்கு ஆப்போசிட் என்ன, மரணம். சோ மரணம் அப்படின்னு சொன்னா அந்த மரணத்துல என்ன இல்ல, சுத்தமா பாத்தீங்களா, ஜீவன் சுத்தமாவே இல்ல. அப்போ மரணத்துக்கு ஆப்போசிட் என்னது, ஜீவன். சோ ஜீவன் உள்ள நிலை என்னன்னா என்ன, அப்ப மரணத்துல முழுக்க முழுக்க என்னதான் இருக்கும், பாவம். ஏன்னா அதனுடைய சம்பளம் தான் என்ன வந்திருக்குது, மரணம் வந்திருக்கு. ஜீவன் ஒரு சொட்டு கூட இல்லாம போயிடுச்சு. இப்ப ஜீவன் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே ஜீவன் எதைத்தான் நம்ம சொல்ல முடியும்னா முழு பூரண ஜீவன் உள்ள நிலை. அந்த முழு பூரண ஜீவன் உள்ள நிலையில ஒரு சொட்டு கூட என்ன இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. ஒரு சொட்டு பாவம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, ஜீவன் இல்ல, அதுக்கு என்ன ஆயுது, அந்த நிலைமைக்கு பேரு மரணம். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பேசின சப்ஜெக்ட் நம்ம பேசிருக்கிறோம், ஆனா அது இப்போ நிறைய பேர் புதுசு, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சோ அப்போ அந்த மாதிரி பூர்ண ஜீவன் உள்ளவங்களா, அதாவது உண்மையிலேயே ஜீவன் உள்ளவங்களா, ஓப்பனா சொன்னா உண்மையிலேயே தேவன் பார்வையில ஜீவன் உள்ளவங்களா, ஜீவன் மாத்திரம் உள்ளவங்களா இந்த பூமியில ரெண்டு பேர் தான் வந்திருக்கிறாங்க. தெரியும் நமக்கு யார், ஒருத்தர் யாரு, ஆதாம். எப்போ, பாவம் செய்யறதுக்கு முன்னால. அவர்கிட்ட என்ன இருந்துச்சு நம்ம கேட்கலாம், ஜீவன் இருந்தது. ஏன், அவருக்குள்ள ஒரு சொட்டு கூட என்ன இல்ல, பாவம் இல்ல. சோ பூரண ஜீவன், ஜீவன் அப்படின்னு சொன்னா ஜீவன் உள்ள நிலைனா அதுதான் ஜீவன் உள்ள நிலை. என்ன நிலை, தேவன் கொடுத்த அந்த சாயல், நான்கு குணலட்சணங்கள், அதுல எந்த அளவுக்கும் பாவமானதே என்ன இருக்கக்கூடாது, கலந்திருக்காத ஒரு நிலை, அதுதான் ஜீவன். அது ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னால வரைக்கும் இருந்துட்டா அதுதான் ஜீவன். இப்ப கர்த்தர் இயேசு பூமிக்கு வந்தாங்க, அவரு கூட எப்படித்தான் இருந்தாங்க, அதே அந்த சாயல் பூரணமாக பெற்று, சரிங்களா, ஒரு துளி கூட பாவம் இல்லாதவராக அங்க இருந்தார். அப்போ ஜீவனோடு இருந்தாங்க அப்படின்னு நாம ஒன்னு ஆதாம சொல்லலாம் பாவத்துக்கு முன்னால. நெக்ஸ்ட் யார சொல்லலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாம சொல்லலாம். இதுக்கு பேரு தான் ஜீவன். அதாவது தேவனுடைய அந்த சாயலாகிய அந்த நான்கு குணலட்சணங்களும் பூரணமாக இடம் பெற்றிருக்கணும், அதுல கொஞ்சம் கூட பாவம் வந்து கலந்திருக்கவே கலந்திருக்க கூடாது, அந்த நிலை தான் ஜீவன். அதனால்தான் வசனம் கூட வாசிக்கிறோம் இல்லைங்களா, குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன். எப்படி குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன், அவருக்குள்ள இருக்க அந்த சாயல் அப்படியே வாங்கும். சப்போ இதுதான் ஜீவன், புரிஞ்சுக்கோங்க, ஜீவனுக்கு விளக்கம் சொன்னா இதுதான் ஜீவன். இப்ப நம்ம வசனத்துல என்ன படிக்கிறோம்னா, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும் படிக்கு என்ன ஆவாங்க, எழுந்திருப்பாங்க. எதுல, உயிர்த்தெழுதல்ல. அப்ப இந்த நன்மை செய்கிற வகுப்பார் உயிர்த்தெழுதல்ல வரும் பொழுது அவங்கக்கிட்ட என்ன இருக்கும், ஜீவன் இருக்கும். ஜீவன் இருக்கும், அந்த ஜீவன் எப்படி இருக்கும் அவங்க கிட்ட, அதான் பாருங்க. அப்போ இந்த நன்மை செய்யற வகுப்பார் யார் அப்படின்னு கேட்டா, உயிர்த்தெழுந்து வரும் போதே எப்படி இருப்பாங்க, பர்ஃபெக்டா இருப்பாங்க, பரிபூர்ணமா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள பாவம் அங்க இருக்காது, அவர்கள் பூரண ஜீவன் உள்ளவங்க எல்லாம் இருப்பாங்க. இந்த நன்மை செய்கிறவர்களே பூரண ஜீவனோடு உயிர்த்தெழுவாங்க. இதுதான், இதுதான் சகோதர சகோதரி, இது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கூட பாக்கணும், முதல்ல அந்த உயிர்த்தெழுதலுக்கு என்ன அர்த்தம், உயிர்த்தெழுதல், சரிங்களா. ஏன்னா இங்க படிக்கிறோம் இல்லைங்களா, நன்மை செய்தவங்க ஜீவனை அடையும் படிக்க என்ன வாங்க, எழுந்திருப்பார்கள் வருது, பட் உயிர்த்தெழுவாங்க, சரியான வார்த்தை, சரிங்களா. அந்த உயிர்த்தெழுதலுக்கு என்ன வருதுன்னா, கிரேக்கில் அனஸ்தாசிஸ், அனஸ்தாசிஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் என்ன, உயிர்த்தெழுதல் அப்படின்னா பாருங்க, உயிர்த்து நெக்ஸ்ட் என்ன ஆகணும், எழுணும், எழும்பனும் அப்படின்னு நாம சொல்லலாம், எழும்பனும், எழுந்திருக்கணும் அப்படின்னா மறிச்சு போனவங்க தான், ஆனா அவங்களுக்குள்ள என்ன வருது, கொஞ்சம் உயிர் வந்து எந்திரிச்சு நிக்கிறாங்க. எந்திரிச்சு நிக்கிறது மாத்திரம் இல்ல, இப்போ இந்த எந்திரிச்சு நின்ன நிலைமையிலிருந்து என்ன ஆவாங்கன்னா, ஒரு நிலைமைக்கு அவங்க என்ன ஆகணும், முன்னேறி செல்லணும், அதுதான் எழுந்திருக்கிறது, புரியுதுங்களா. ஆனா ஒரு சின்ன விஷயம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இப்ப கூட நான் உங்களுக்கு சொல்றோம். அதாவது இந்த ரிசரக்ஷன் வார்த்தை புதிய ஏற்பாட்டுல எல்லா இடத்துக்குமே வரும். உதாரணத்துக்கு கர்த்தர் இயேசு எழுப்பினார் இல்லைங்களா, மூன்று பேரை, யார் யார், லாசர், அப்புறம் தேவாலய தலைவனுடைய மகள், அப்புறம் விதேவனுடைய மகன், இந்த மூணு பேரையும் கூட மரணத்திலிருந்து கர்த்தர் இயேசு என்ன பண்ணாரு, எழுப்பினார். அந்த எழுப்பினாருங்க வர இடத்துல என்ன போட்டு எடுப்பாங்கன்னா, இங்கிலீஷ்ல ரிசரக்ஷன் போட்டு எடுப்பாங்க, பட் ஆக்சுவலா அது ரிசரக்ஷன் கிடையாது, அது உயிர்த்தெழுதல் கிடையாது, அது என்னதான் ஆக்சுவலா, எழுப்புதல், எழுப்புதல் அப்படின்னா அது என்னது, கிரீக்ல எக்ஸர்சிஸ் வருது, கிரீக்ல அந்த மூன்று இடங்களையும். அப்படின்னா என்னன்னா, அவர்கள் இருந்தாங்க, செத்து போயிட்டாங்க, செயலிலிருந்து போயாச்சு. இப்ப செயலிலிருந்து போனவங்களை மறுபடியும் இடத்துக்குள்ள கொண்டு வராங்க, செயல்பாட்டுக்கு கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு ஒரு மிஷின் ஓடிட்டு இருக்குது, நின்னு போச்சு, இப்ப மறுபடியும் அந்த மிஷின் என்ன பண்றது, ரீஸ்டார்ட் பண்ணி அதைய ஃபங்க்ஷன் ஆக்குறதுக்கு வைக்கிற மாதிரி. சோ ஒரு மனுஷன் இருந்தாரு, செயல்பட்டு இருந்தாரு, செத்து போயிட்டாரு, செயலிலிருந்து போயிட்டார், இப்ப மறுபடியும் அவங்க என்ன பண்றது, மறுபடியும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருது. இதுக்கு பேர் என்னன்னா எக்ஸர்சிஸ், ரைசிங் அப், தமிழ்ல எழுப்புதல். எப்படி நாம சொல்லலாம், தூங்கிட்டு இருக்கவங்களை நாம என்ன பண்ணலாம், எழுப்பலாம், சும்மா டக் அவங்க டப்னு எழுந்திருப்பாங்க, இல்ல மயக்கத்துல இருக்கவங்களை என்ன பண்ணலாம், எழுப்பலாம். இதுதான் அவங்க மூணு பேருக்கும் நடந்துச்சு. உண்மையிலே அவங்க மூணு பேருக்கும் நடந்தது உண்மையான உயிர் தெழுதல் இல்லை, அனஸ்தாசிஸ் இல்லை. அப்ப இந்த உயிர் தெழுதல்னா என்னன்னா, மறிச்சு போய் உயிர் அடைஞ்சு ஒரு நிலைமைக்கு என்ன ஆகணும், எழுந்து முன்னேறி செல்லணும். அதாவது எந்த நிலைமைக்கு பாருங்க, மறிச்சு போனவங்க பாவத்துக்குள்ள என்ன இருக்கிறாங்க, முழுக்க போய் அந்த சாயல எல்லாம் இருந்து மறிச்சு போயிடுக்கிறாங்க. இப்ப அவங்க உயிர்த்து வந்துட்டு மறுபடியும் எந்த நிலைமைக்கு போகணும், எந்த நிலைமையிலிருந்து மனுஷன் விழுந்திருக்கிறார், பரிபூர்ண ஜீவன் நிலைமையில இருந்து விழுந்திருக்கிறார் இல்லைங்களா. அப்ப அந்த ஜீவன் நிலைமையிலிருந்து, பரிபூர்ண ஜீவன் நிலைமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விழுந்து மரணத்துக்குள்ள போயிருக்கிறார். மரணத்திலிருந்து வந்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த பழைய நிலைமைக்கு அவர் என்ன ஆகணும், எழுந்து போகணும். அது வந்து ரொம்ப காலம் ஆகும், நமக்கு அதெல்லாம் தெரியும். உலகத்தின் ஜனங்களுக்கு அருகுதான் தேவன் என்ன பண்ணிருக்கிறார், திட்டத்துல 1000 வருஷம் அங்க வச்சிருக்கிறார். அந்த ரிசரக்ஷன் டே, உயிர் தழுதலின் அந்த நாள், அந்த வருஷங்கள் 1000 வருஷம் வச்சிருக்கிறாங்க. சோ அப்ப உண்மையான உயிர் தழுதல் என்று சொல்லும் பொழுது உயிர் அடைகிறது மாத்திரம் இல்ல, உயிர் அடைஞ்சு எழுந்து போன அந்த பரிபூர்ண ஜீவன் நிலைமைக்கு முன்னேறி செல்லணும், எழுந்து போய் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு பேர் தான் உயிர் தழுதல். சோ இப்ப நான் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, இங்க அந்த கிளாஸ் நம்ம பாக்குறோம். சோ நன்மை செய்தவர்கள் இந்த மாதிரி தான் உயிர் தழுவாங்க. உயிர் தெழுந்த உடம்பு எழுகும் போதே அவங்களுக்கு என்ன இருக்கும் அங்க பாக்குறோம், ஜீவன் பூர்ணமான நிலைமை இருக்கும். அதாவது பாருங்க, அந்த உயிர்த்து வந்ததுக்கு அப்புறம் கவனிக்கிறீங்களா, அந்த உயிர்த்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பூர்ண ஜீவனை அடையிறது ரெண்டு முறையில தேவன் செய்யறாங்க. மறுபடியும் சொல்றேன், உயிர்த்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பூர்ண ஜீவன் நிலைமைய பெற்றுக்கொள்றது ரெண்டு விதத்துல தேவன் செய்யறாங்க. ஒன்னு கிராஜுவலா அந்த நிலைமைக்கு போய் அடைவோம், இன்னொன்னு உயிர்த்த உடனே இன்ஸ்டன்டேனியஸா அந்த நிலைமைக்கு போயிடுவோம். புரியுதுங்களா நான் சொல்றது, உயிர்த்து வந்துட்டு அந்த பரிபூர்ண ஜீவன் என்ற அந்த நிலைமைக்கு படிப்படியா 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 பல வருஷங்களாகி போகிறதுக்கும் ஒரு முறை இருக்குது, ஒரு வாய்ப்பு. அதே சமயத்துல உயிர்த்து வந்தாங்க, வந்த உடனே அந்த பரிபூர்ணத்தை அவங்க அட்டைன் பண்ணிடுவாங்க. சோ அந்த காலம் வந்து வித்தியாசமாகும். ஒரு இடத்துல அந்த பரிபூர்ண ஜீவ நிலைமைக்கு வர்றதுக்கு நிறைய காலம் ஆகும், இன்னொரு இடத்துல எப்படி அப்படின்னா உயிர்த்து வந்த உடனே இன்ஸ்டன்டேனியஸா என்ன ஆயிடுவாங்க, அவங்க அந்த ஜீவ நிலைமைக்கு வந்துடுவாங்க. நாம பாக்குறது என்னன்னா, இந்த நன்மை செய்தவர்கள் யார் அப்படின்னா, அவர்கள் மறிச்சு போயிருந்தாலும் உயிர் தெழுந்து வரும் போது, உயிர் தெழுந்து வருவாங்க, வந்த உடனே அந்த பரிபூர்ணத்தை என்ன ஆயிடுவாங்க, அடுத்த செகண்ட் அவங்க அட்டைன் ஆவாங்க. அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸா அந்த பூர்ணத்துக்கே எந்திரிச்சு நிப்பாங்க. இவங்க தான் நன்மை செய்தவர்கள். தீமை செய்தவர்கள் யார் அப்படின்னா, உயிர்த்து வந்துட்டு அந்த பரிபூர்ண ஜீவ நிலைமைக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போய் சேர்க்கிறவங்க. இப்ப நீங்க சொல்லலாம், யார் யாருக்கு உயிர் தெழுதல்ல, உயிர் தெழுந்து வந்த உடனே பூரணமா நிப்பாங்க, யார் யாரு உயிர் தெழுந்து வந்து கொஞ்சம் காலம் கடந்து போய் பூரணத்துக்கு வருவாங்க, இப்ப நீங்க இது சொல்லலாம். இப்ப தேவ திட்டம் நம்ம பார்த்தோம்னா இந்த வசனம் இப்ப நமக்கு புரியும். இப்ப தேவனுடைய திட்டத்துல எத்தனை உயிர் தழுதல் இருக்குது, 4 நாம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா. சோ இப்ப இந்த 4 உயிர் தழுதல்ல யார் யார் நாம சொல்றோம், சபை, திரள் கூட்டம், முற்பிதாக்கள், நெக்ஸ்ட் உலக ஜனங்கள். சோ இந்த 4 வகுப்பார், 4 விதமான உயிர் தழுதல்ல பங்கெடுக்கிறாங்க. பாருங்க இப்ப இந்த 4 உயிர்த்தெழுதல் நாம கேக்குறோம். இந்த 4 உயிர்த்தெழுதல் அப்படியே இந்த ஒரு வசனத்துக்குள்ள போட்டு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த வசனம் சொல்லுது, நன்மை செய்தவர்கள் யாருனா, இவங்க ஜீவனுக்கு ஏதுவோ உயிர் தழுவாங்க. அப்படின்னா அவங்க உயிர் தழும் போதே அவங்களுக்குள்ள என்ன இருக்கும், பூர்ண ஜீவன் இருக்கும். அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ரெசரக்ஷன். எந்திரிக்கும் போதே பூர்ணமா இருப்பாங்க, இதுதான் அந்த நிலைமை. தீமை செய்தவர்கள் யார் அப்படின்னா, அவர்கள் எழுந்திருப்பாங்க ஃபார் அ ஜட்ஜ்மெண்ட், ஒரு நியாய தீர்ப்பு. அப்படின்னா அவர்கள் அந்த பரிபூர்ண ஜீவனை அடையறக்கு தகுதியானவங்களா இல்லையான்னு ஒரு குறிப்பிட்ட காலம் சோதிக்கப்பட்டு வாய்ப்பளிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு வாய்ப்பளிக்கப்பட்டு ஜெயிக்கும் போது அவங்க அங்க அந்த அந்த ஜீவ நிலைமைக்கு வந்துடுப்பாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். இப்ப நீங்க அது திங்க் பண்ணி நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்ல முடியும். அப்ப நன்மை செய்தவர்கள் யார்? இந்த நான்கு உயர்த்தல்கள் எந்த எந்த உயர்த்தல்கள் வரக்கூடியவர்கள் எந்திரிக்கும் போதே பூர்ண நிலைமையில இருப்பாங்க. இப்ப நல்லா தெரியும், நான் வேற மாதிரி சொல்றேன். இப்ப இந்த நான்கு உயர்த்தல்கள் கூட ரெண்டா பிரிக்கலாம் இல்லீங்களா? என்னென்ன ரெண்டா பிரிக்கலாம்? சபையும் திரள் கூட்டமும் எந்த நிலைமைக்கு உயர்த்தல்வாங்க? ஆவியின் சரீரத்துக்கு. அதே சமயத்துல முற்பிதாக்களும் உலகமும் எந்த நிலைமைக்கு உயர்த்தல்வாங்க? மாம்சீகத்துக்கு பிரிவாங்க. இப்ப நாம கேக்குறது, சோ இந்த நன்மை செய்தவர்கள் யார்? அவங்க உயிர் தழுவாங்க. உயிர் தழும் பொழுது தே வில் பி பர்ஃபெக்ட், அவர்கள் பரிபூர்ணமா இருப்பான். அப்படின்னா பூர்ண ஜீவன் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா வசனத்தினுடைய கருப்பொருள் அதுதான், அவர்கள் ஜீவனுக்கு ஏதுவாய் உயிர் தழுவாங்க. அப்படின்னா உயிர் தழுந்து நிற்கும் போது அவங்ககிட்ட ஜீவன் இருக்கும். ஏன்னா அது ஜீவன், தேவனுடைய அந்த நான்கு குண லட்சணங்கள் பூரணமாக அவர்கள் பெற்றிருப்பாங்க, அவங்களுக்குள்ள பாவம். இன்ஸ்டன்டேனியஸ் அவங்க பூரணத்துக்கு எழுந்திருக்கிற அந்த உயிர் தழுதல வரவங்க தான் நன்மை செய்தவர்கள் தேவன் பார்வையில். இன்னொரு வகுப்பாரு தீமை செய்தாங்க, அதனால உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்புறம் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது அவங்க கிட்ட ஜீவன் இருக்காது. அப்படின்னா என்ன இருக்கும் அவங்ககிட்ட? பாவம் பலவீனங்கள் இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பாவத்தை விட்டு நீதிக்கு நேசிச்சு 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களுக்குள்ளயும் பூர்ண ஜீவன் வந்துருக்கும். இப்ப நீங்க பதில் சொல்லலாம், நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சோ அப்ப நன்மை செய்தவர்கள் சொல்லிட்டானா, அந்த நான்கு உயிர் தழுதல்ல யார் யார்? பிரதர் சொல்றார் முதல் மூன்று வகுப்பா. அப்படின்னா சபை, திரள் கூட்டம், முற்பிதாக்கள் சொல்றாரு. நீங்க சபை மாத்திரம், வேற ஏதாவது சஜஷன்? சபை, சபையும் முற்பிதாக்களும் சிஸ்டர். சோ பாத்தீங்கன்னா கரெக்ட், பிரதர் சொன்னதே எக்ஸாக்ட்லி கரெக்ட். சோ நன்மை செய்த வகுப்பார் யார்? இப்போ தேவனுடைய பார்வையில் இந்த மூன்று பேர் தான் நன்மை செய்தார். யார்? சபை, திரள் கூட்டம், முற்பிதாக்கள். ஏன்னா சபை முதலாம் உயர்த்தல் நமக்கு தெரியும், அதை தொடர்ந்து வர்றது திரள் கூட்டது தெரியும். முற்பிதாக்கள் பத்தி இப்ரேயர் 11:35 சிலர் மேன்மையான உயிர் தழுதல் அடையும் படிக்கு அப்படின்னா பெட்டர் ரெசரக்ஷன் மூன்றாவது உயிர் தழுதல். சோ அப்போ அது கூட அவர்கள் உலகத்தின் ஜனங்களை போல மாம்சத்துல தான் உயிர் தழுந்து வருவாங்க. ஆனா உலகத்தின் ஜனங்களுடைய உயிர் தழுதல் போல இவங்களுக்கு இருக்காங்க. எப்படி உலகத்தின் ஜனங்கள் உயிர் தழுந்து வரும்போது அவங்க எப்படி இருப்பாங்க? அப்பூர்ணமா இருப்பாங்க. அவங்களுடைய சரீரத்துல பாவங்கள் அப்படியே தான் இருக்கும். ஆனா முற்பிதாக்கள் மாம்சத்துல வரும்பொழுது அவங்க சரீரத்துல என்ன இருக்காது? கொஞ்சம் கூட பூரணமாகும். இந்த நன்மை செய்த வகுப்பார் யார் அப்படின்னா, அவர்கள் அடையக்கூடிய அந்த உயிர்த்தழுதலின் தன்மை வச்சு நாம ரொம்ப அருமையா அடையாளம் காணலாம். அந்த உயிர்த்தழுதலின் தன்மை என்னன்னா, ரொம்ப கிளியரா சொல்றேன் நான் இங்கிலீஷ்ல, இன்ஸ்டன்டேனியஸ் ரிசரக்ஷன். அப்படின்னா அவர்கள் உயிர்த்தெழுந்து நிற்கும் போது பூர்ண ஜீவன் அவங்களுக்குள்ள இருக்கும். தீமை செய்த வகுப்பார் யார்னா, உயிர்ப்பிக்கப்படுவாங்க, பூர்ண ஜீவன் இருக்காது. மாறாக பூர்ண ஜீவனை நோக்கி படிப்படியாக போய் பூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்வான். அந்த படிப்படியாக போகிற அந்த காலம் அதுல நடக்கிற காரியங்களுக்கு தான் நியாய தீர்ப்பு அடையும் படிக்கு அவர்கள் எழுந்திருப்பாங்க. சபை மறிப்பார்கள், அவர்கள் உயிரடையும் பொழுது முதலாம் உயிர் தெழுந்த உயிர் தெழும்பாங்க. அவர்கள் உயிர் தெழும் போது பூர்ண ஜீவனோடு இருப்பாங்க, நன்மை செய்திருக்கிறாங்க. அதே போல திரள் கூட்டம் பாருங்க, அவர்கள் சபை போன்று அந்த அழியாமை சுபாவத்துக்கு உயிர்ப்பிக்கப்படுறதில்ல, அதற்கு கீழான தூதர்கள் நிலைமையில தான் உயிர்ப்பிக்கப்பட்டாலும் அவர்கள் கூட உயிர் தழும் பொழுது தே வில் பி பர்ஃபெக்ட், அவர்கள் கூட பூர்ணமா இருப்பாங்க. அந்த நிலைமையெல்லாம் அவர்கள் பூர்ணமா தான் இருப்பாங்க, நன்மை செய்தவங்க. சோ அவர்கள் பலவந்தப்பட்டு தான் தங்களுடைய தங்களிடத்துல குறைவானதை நிறைவேற்றுக்கிறாங்க, அதுல நமக்கு சந்தேகம் இல்லை. அவங்க தேவனுடைய கட்டாயத்தின் பேர்ல மகா உபத்திரவத்துல குறைவானது அவர்கள் என்ன பண்றாங்க? நிறைவேற்றுக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் யார் தான் அப்படின்னா, அவர்கள் கூட மேற்கொண்டவர்கள், ஓவர் கமர்ஸ். சோ அவர்கள் கூட உயிர் தழும் பொழுது பூர்ணமா தான் அங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட் முற்பிதாக்கள். சோ முற்பிதாக்கள் விஷயம் நமக்கு நல்லா தெரியும். சுவிசேஷத்துக்கு முன்னால வாழ்ந்துட்டாலும் கூட அவங்களுடைய டெஸ்ட் எல்லாம் கடந்து போச்சு, அவர்கள் எல்லா விதத்திலையும் பரிசோதிக்கப்பட்டு உறுதி அளிக்கப்பட்டு மண்ணுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் உயிரடையும் பொழுதோ மென்மையான உயிர் தழுதல வருவாங்க என்று சொல்லும் பொழுது அந்த பூர்ண ஜீவனோடு எழுந்து வருவாங்க. அது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு மிக முக்கியமான அம்சம். ஏன்னா மகா உபத்திரவம் கடந்து இந்த உலகம் சீர்குலைக்கப்பட்டு இருக்கும், கண்டிப்பா பயங்கர பாதிப்புகளுக்குள்ள. சோ இந்த முற்பிதாக்கள் பூர்ணர்களாக மாம்சத்தில் எழுந்து வருவாங்க. அந்த பூர்ண ஜீவன் அவங்களுக்குள்ள இருக்கும், இன்ஸ்டன்டேனியஸா அந்த பூர்ணத்துக்குள்ள இருப்பாங்க, உடனடியா அந்த பூர்ணத்துக்குள்ள இருப்பாங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வச்சுதான் தேவன் வசனம் தெரியும், சங்கீதம் 46:15, அவர்களை பூமி எங்க மேல வைக்கிறார் தேவன் பிரபுகளாக அங்க வைக்கிறார் சொல்லும் பொழுது அந்த பூமியை சீர்படுத்தி உயிர்த்தெழுந்து வரப்போகிற மற்ற உலக ஜனங்களுக்கு ஏதோ அதை ஆயத்தமாக்குற பணிகள் எல்லாம் பூர்ண நிலைமையில எழுந்து வரக்கூடிய இந்த முற்பிதாக்கள் வச்சுதான் தேவன் அங்க செய்வார். சோ அப்ப அதுக்கு அவங்களுடைய அந்த பூரண நிலைமை, அந்த பூரண ஜீவன் நிலைமை அங்க பெரிதுமாக அங்க தேவன் பயன்படுத்துவது அங்க பார்த்தோம். சோ அப்ப அந்த நன்மை செய்தவர்கள் என்று சொன்னோம்னா பாருங்க, அது சபையும் குறிக்குது, திரள் கூட்டமும் குறிக்குது, முற்பிதாக்களும் குறிக்குது. இவர்கள் ஜீவனை அடையும் படிக்கு எழுந்திருப்பாங்க அப்படின்னா அவர்கள் உயிர் தெழும் போது ஜீவன் அவங்களுக்குள்ள பூர்ணமாக இடம்பெற்று, காரணம் இவர்களை மறுக்கிறதுக்கு முன்னாலேயே எல்லா விதத்திலையும் பரிசோதிக்கப்பட்டு அவர்கள் எந்த நிலைமைக்கு உயிர் தெழும்பாங்களோ அந்த நிலைமைக்கே உரிய தகுதியை அடைஞ்சவங்கள அங்க மறுக்கிறாங்க. பொழுது அந்த செகண்ட்ல அந்த இன்ஸ்டன்டேனியஸ்ல பார்க்கும் பொழுது அவர்கள் பூர்ண ஜீவன் உள்ளவங்களா, இதுதான் ஜீவனுக்கு ஏதுவாக எழுந்திருக்கிறது. அப்படின்னா உயிர் தெழும் பொழுது ஜீவன் இருக்கும், சாயல் ஒரு சொட்டு பாவம் இல்லாம பூர்ணமான நிலைமையில அவர்கள் இருப்பாங்க. இந்த நிலைமைக்கு வர அந்த நன்மை செய்தவங்க சபை, திரள் கூட்டம் மற்றும் முற்பிதாக்கள். தீமை செய்தவங்க இவர்களை தவிர மற்ற எல்லாருமே தேவன் பார்வையில தீமை செஞ்சவங்க, உலகத்தின் ஜனங்கள், கிறிஸ்டியன்ஸ், பயர் சபைகள், எல்லா அமைப்புகள், எல்லா ஜனங்களும் தீமை செய்தவங்க. இவங்க மறிச்சு போயிருக்கிறாங்க, இவர்கள் உயிர் தெழுவாங்க ஆனா இன்ஸ்டன்டேனியஸ் ரெசரக்ஷனுக்கு கிடையாது. அப்படின்னா அவர்கள் உயிர் தெழுந்து வரும் பொழுது அவங்களுக்குள்ள பூர்ண ஜீவன் இருக்காது, மாறாக அப்பூர்ணர்களாகத்தான் எழுந்திருப்பாங்க. இப்போ இவர்கள் எதுக்கு எழுந்திருக்கிறாங்க வசனம் சொல்லுது, அவர்கள் ஜீவனுக்கு ஏதுவாக இல்ல, மாறாக எதுக்கு ஏதாவது எதற்கு ஏதுவாக, நியாய தீர்ப்புக்கு ஏதோ அப்படின்னா ஃபார் அ ட்ரையல், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுது. எதற்கு, அந்த ஜீவன் பெற்றுக்கொள்றதுக்கு அவர்கள் தகுதியா இல்லையா, எப்படி, அவர்களுக்கு சத்தியம் போதிக்கப்படும், அவர்கள் எந்த அளவுக்கு சத்தியத்தை கேட்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவர்கள்ட்ட இருந்து அந்த பாவங்கள் விளக்கப்படும், எந்த அளவுக்கு சத்தியத்துக்கு கீழ்படுகிறாங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பூரணத்துக்கு நோக்கி முன்னேறி செல்வாங்க. அப்படி அந்த எழுந்திருப்பாங்க, உயிர்த்து எழுந்திட்டு இருப்பாங்க, எழுந்து 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 கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் 1000 ஆண்டு முடிவில் அவர்கள் வரும் பொழுது அவங்களுக்குள்ள அப்போ பூரண ஜீவனு அங்க இருக்கும். சகோதர சகோதரிகள், சோ நன்மை செய்தவர்களே ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பாங்க என்று சொல்லும் பொழுது அதனுடைய விளக்கம் என்னன்னா, உயிர்த்து எழும் போது பூர்ண ஜீவன் உள்ள நிலைமையில இருப்பாங்க. அந்த மாதிரி உயிர்த்தெழுதல்ல வர்றது இந்த மூன்று உயிர்த்தெழுதல வரும், சபை, திரள் கூட்டம், முற்பிதான். சோ அந்த நன்மை செய்தவர்கள் தேவன் பார்வையில யாருனா இந்த மூன்று வகுப்பார். சோ தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும் படிக்கு, அதாவது நியாய தீர்ப்பு அடையும் படிக்கு சொல்லும் பொழுது இது உலகத்தினுடைய மற்ற மனுஷ ஜாதிய அங்க குறிக்குது. இவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் ஆனா பூர்ண ஜீவன் அவங்க கிட்ட அப்படி இருக்காது. சோ இவர்களுடைய அந்த அனஸ்தாசிஸ் ரிசரக்ஷன், அதாவது என்னன்னா உயிர்த்து எழுதல், இது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ், படிப்படியா நடந்துட்டு 1000 ஆண்டின் முடிவுல பூர்ணத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு. இதுதான் இன்னைக்கு உங்கள் மத்தியில இந்த வசனம் நாம மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சோம். சோ இது ரொம்ப பரிச்சயமான வசனம்னாலும் தேவன் அதை எப்படி செய்கிறார் அது நாம அங்க புரிஞ்சுக்கணும். சோ நன்மை செய்தவர்கள் சபை, திரள் கூட்டம், முற்பிதாக்கள், தீமை செய்தவர்கள் முழு உலக மனுக்குள்ள. தேவன் தாம ஆசிரியப்பாராக. ஆமா, இது ஒரு எளிமையான ஒரு சிறிய பாடமா இருந்தாலும் தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்துல இந்த மனுக்குளத்திற்கு வச்சிருக்கிற மிக உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்துல முதல் ஆசீர்வாதம் நம்ம பார்க்கும்போது உயிர்த்தெழுதல். அதுக்கு மாத்திரமல்ல அவருடைய